ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். வேளாண்மையில் தீயின் சிறப்பை எடுத்துரைக்கும் நுவாக்கி பண்டிகை ஒடிசா மாநிலத்தில் இன்று கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி பெறுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் நீக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெற்று வந்த பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் இன்றிரவு வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். ஒடிசா மாநிலத்தில் நுவாக்கி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. வேளாண்மையின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் இப்பண்டிகை ஒவ்வொருவரின் வாழ்விலும் நலத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது சமூக வலைதள பதிவில் வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் கடினமான உழைக்கும் விவசாயிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூகத்திற்காக அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அனைவரும் கல்வி அறிவு பெறுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பன்மொழி கல்வியை ஊக்குவிப்போம், பரஸ்பர புரிதல் மற்றும் அமைதிக்கு எழுத்தறிவை பயன்படுத்துவோம் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற சர்வதேச எழுத்தறிவு தின சிறப்பு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், இளைஞர்களின் திறனையும் ஆற்றலையும் முழுமையாக வெளிக்கொணரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை துவக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மனிதகுலத்திற்கு சேவையாற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு எழுத்தறிவை போதிக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது 5 நாள் அரசுமுறை பயணத்தின் முதல்கட்டமாக இன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் சென்றடைந்தார். அங்கு நடைபெறும் முதலாவது இந்தியா வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு குழு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றவுள்ளார். இம்மாநாட்டில் பங்கேற்கவுள்ள வளைகுடா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார். பின்னர் வரும் 10ஆம் தேதி 3வது முறையாக ஜெர்மன் தலைநகர் பெர்லின் செல்லும் அமைச்சர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். 3வது கட்டமாக வரும் 12ஆம் தேதி திரு ஜெய்சங்கர் சுவிட்சர்லாந்து செல்லவுள்ளார். அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது அரசுமுறை பயணமாக இன்று மாலை புதுடெல்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், வணிக தலைவர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவும் வந்துள்ளனர். அபுதாபி இளவரசர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேசவுள்ளார். மேலும் மூத்த இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தவுள்ளார். பின்னர் பொருளாதார மற்றும் கலாச்சார பிணைப்புகளை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று கட்டிடம் இழந்து விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்கள் தலைமையகம் சார்பில் முப்படைகளின் மூத்த அதிகாரிகளுக்கான ஒருங்கிணைந்த செயல்பாட்டு மதிப்பீடு மற்றும் ஆய்வுக் கூட்டம் முதல் முறையாக புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குதல், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், எதிர்கால போர்களை திறம்பட நடத்துவது உள்ளிட்டவை குறித்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 30 புகழ்பெற்ற வல்லுநர்களின் விரிவுரைகள் இடம்பெறவுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள். வரும் 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் 2036ஆம் ஆண்டிற்கான கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா முனைப்புடன் மேற்கொள்ளும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற 44வது ஆசிய ஒலிம்பிக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 2014-15ஆம் நிதியாண்டில் மத்திய அரசு 143 மில்லியன் டாலர் நிதியை விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கியிருந்த நிலையில் தற்போது இத்துறைக்கான தொகை 470 மில்லியன் டாலராக கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு மாண்டவியா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஆசிய ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு தரப்பு மக்களை ஒருங்கிணைப்பது மட்டுமல்லாமல் சகோதரத்துவ உணர்வை உருவாக்குகிறது என்றார். ஒலிம்பிக் தருணங்கள் நாடுகளிடையே நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் அமைதியை உருவாக்குவதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்காக சித்தா, யுனானி, ஹோமியோபதி, மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர்கள் இணையதளம் வாயிலாக இன்று முதல் வரும் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவ ஹோமியோபதி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டமாக நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. முதல்கட்டமாக வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராம்பன் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாஜக தலைமையிலான மத்திய அரசு 370 மற்றும் 35A சட்டப்பிரிவுகளை இம்மாநிலத்தில் ரத்து செய்ததன் விளைவாகவே அங்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பயங்கரவாதத்தில் இருந்து மீண்டு பாதுகாப்பான சுற்றுலா மற்றும் வளர்ச்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக இம்மாநிலம் மாறியுள்ளது என்றும், நீக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டாது என்றும் உறுதிபட கூறினார். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி பாரிஸில் நடைபெற்று வந்த பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் இன்றிரவு வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைகின்றன. இந்தியா சார்பில் வில்வித்தை வீரர் ஹர்பிந்தர் சிங், தடகள வீராங்கனை பிரீத்தி பால் ஆகியோர் நிறைவு விழாவில் தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணி வீரர்களை வழிநடத்தி செல்கின்றனர். இப்போட்டிகளில் 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 29 பதக்கங்களுடன் இந்தியா 16வது இடத்தில் உள்ளது. 94 தங்கம், 73 வெள்ளி, 49 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 216 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திலும், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் 2 மற்றும் 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. 8வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிகள் சீனாவில் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்தியா, சீனா, மலேசியா, கொரியா, ஜப்பான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றன. இன்று இந்தியா சீனா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தியது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா, மேற்குவங்க கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திராவில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, கடலூர், புதுச்சேரி, நாகை, பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் வடகிழக்கு இந்தியாவின் கொண்டாட்டமான ஆடி அருணிமா கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறவுள்ளன. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சி தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் வாழும் மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மர சாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண் பாண்டங்கள், கண்கவர் ஓவியங்கள், திரைச்சீலைகள் உள்ளிட்ட பொருட்கள் 30 அரங்குகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண்மையின் சிறப்பை எடுத்துரைக்கும் நுவாக்கி பண்டிகை ஒடிசா மாநிலத்தில் இன்று கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி அறிவு பெறுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் நீக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெற்று வந்த பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் இன்றிரவு வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.